நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 20 அதிகாரத்தை சிந்திக்க இருக்கிறோம். இந்த அதிகாரம் ஒரு சிறந்த கருத்தை உடைய ஒன்று. எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த அற்புத விடுதலை நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. நமக்கும் அது சுகத்தை பெற்றுத் தருகிறது. எசேக்கியா ஒரு தலை சிறந்த ராஜா என்று முன்னமே நாம் சிந்தித்தோம். தாவீதுக்கு பின் வந்த ராஜாக்களிலே இவனைப் போல சிறந்த ஒருவனும் இல்லை. தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் இவன் என்னுடைய பார்வையில் செம்மையானதை செய்தான் என்பதே கர்த்தர் அவனை குறித்து சொன்ன சாட்சியாகும். முதலாம் வசனத்தை பாருங்கள். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். எசேக்கியா ராஜாவின் வியாதியை பற்றிய குறிப்புகளை நாம் 3 புத்தகங்களில் பார்க்க முடியும். ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 20 அதிகாரத்திலும், ரெண்டு நாளாகமம் புத்தகம் 32 அதிகாரத்திலும், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 38 அதிகாரத்திலும் நாம் காண்கிறோம். ஒவ்வொரு புத்தகத்திலும் இந்த நிகழ்ச்சியை பற்றிய அதிகமான குறிப்புகளை நாம் பெற முடிகிறது. தேவன் ஏசாயாவினிடத்தில் எசேக்கியாவின் மரணத்தை பற்றி கூற சொல்லும்படியாக கட்டளை கொடுத்த போது ஏசாயாவுக்கு அது தர்ம சங்கடமான ஒன்றாக இருந்திருக்கும். ஏனென்றால் ஒரு ராஜாவினிடத்தில் சென்று நீர் மரிக்கப் போகிறீர் என்று சொல்வது எவ்வளவு கடினமான காரியம். எசேக்கியா ராஜாவினிடத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி அறிவிக்க சென்றான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனிதனுக்கு மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. அவன் பிறக்கும் போதே மரிப்பதற்காக தகுதியுடையவனாய் பிறக்கிறான். அதை எவரும் மாற்ற முடியாது. எபிரேயர் 9 அதிகாரம் 27 வசனத்திலே, அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. ஆனால் மரணம் எந்த நாளிலே எந்த மணி நேரத்தில் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அது தெரிந்திருந்தால் மனிதனானவன் அந்த நாளிலே மனம் திரும்பி தன் காரியங்களை சரி செய்து கொண்டு ரட்சிக்கப்பட்டு பரலோகம் சென்று விடுவான். சில கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் கூறுவதுண்டு. மரணம் எப்போது வரும் என்று யாருக்கும் தெரியாது, எனவே நான் அதை பற்றி கவலைப்படுவது இல்லை என்று கூறுகிறார்கள். 2-3 வசனத்தை பாருங்கள். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பிக் கொண்டு ஒரு சிறிய ஜபத்தை செய்கிறான். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் உடனே ஜபிக்கலாம். நாம் நடந்து கொண்டிருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும், படுத்துக் கொண்டிருந்தாலும், பணி செய்து கொண்டிருந்தாலும், எந்த சூழ்நிலையில் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் ஜபிக்கலாம். பிரியமானவர்களே, நாம் முந்தின அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு காணப்பட்ட ஆனால் தேவனை தூஷித்த சனகிரிப்பின் மரணத்தை பார்த்தோம். இங்கே அதிகாரத்தின் துவக்கத்திலே உடல் நலக்குறைவோடு காணப்படும் தேவ மனிதனாகிய எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் சுகமானதை குறித்து பார்க்கிறோம். இந்த எசேக்கியாவுக்கு பரலோகத்திலிருந்து வந்த பதில் சமீபத்தில் தான் வந்தது. ஆனாலும் அவன் மரணத்துக்கு அவன் சமீபமாயிருந்தான். இந்த வேளையில் அவன் ஜெபிக்கிறான். யாக்கோபு 5 அதிகாரம் 14 வசனத்திலே, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அவிதமாக நாமும் நம்முடைய வியாதி நேரத்திலே சபை மூப்பர்களோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா மரிப்பதற்காக ஏன் அழ வேண்டும்? அவன் அப்பொழுது தேவனுக்கு மிகவும் பயப்படுவதாக காணப்பட்டான். தேவாலயத்தை சுத்திகரிக்கும் பணியையும் எழுப்புதலையும் ஏற்படுத்த தேவனுக்கு உதவிகரமாக காணப்பட்டவன். எனவே தனக்கு பின்வரும் நாட்களிலே எப்படி இருக்குமோ என்று அழுதிருப்பான் என்று சில வேத வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். மேலும் அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது என்று நாம் பார்க்க முடியும். ஆகவே தன்னுடைய ஆட்சிக்கு பின்பு எப்படிப்பட்ட ஒரு ராஜா ஆட்சி பொறுப்பு ஏற்பானோ என்று, அவன் தேவனுடைய காரியங்களை எந்த விதத்தில் செய்வானோ என்றும் அவன் அதிகமாக அழுதிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். இந்த ஒரு மனநிலையோடு அவன் ஜெபித்திருக்க வேண்டும். 4-5 வசனத்தை பாருங்கள். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3 நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று கூறுகிறார். தேவன் எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். நாம் பிரியமானவர்களே, துன்பமான வேளையில் இருக்கும் போது நாம் விடுகிற கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். தேவன் எசேக்கியாவின் ஜபத்துக்கு எவ்வளவு விரைவான பதிலை கொடுக்கிறார் பாருங்கள். தேவன் எசேக்கியாவின் ஜபத்தை கனப்படுத்தி வாக்கும் கொடுக்கிறார். தேவன் சுகமாக்குவதனாலே அவன் நந்தி செலுத்த தேவாலயத்துக்கு செல்வான் என்றும் கூறுகிறார். 6 உன் நாட்களுடைய 15 கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்றும் அவர் கூறுகிறார். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டவர் கூட்டிக் கொடுப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, எசேக்கியாவுக்கு வியாதியை போலவே அந்த அசீரியா ராஜாவின் பிரச்சனையும் இருந்தது. ஆகவே தேவன் இங்கே மீண்டுமாக அதை நினைவுபடுத்துகிறார். நான் உன் ஆயுசு நாட்களை கூட்டுகிறது மட்டுமல்ல, அசீரியா ராஜாவின் பிரச்சனையையும் தீர்த்து கொடுப்பேன் என்கிறார். இது அவனுக்கு ஒரு நல்ல நற்செய்தியாகும். 7 பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான். இங்கே இயற்கையான வழியிலும் அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையினாலும் தேவன் அவனை சுகப்படுத்துவதை பார்க்கிறோம். அத்திப்பழ அடையாகிய இயற்கை மருத்துவத்தை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துகிறார். ஆனால் அவன் அத்திப்பழ அடையினால் சுகமானவன் அல்ல, தேவ வல்லமையினால் குணமாக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய நோய்க்காக மருத்துவரை பார்ப்பது தவறு அல்ல. ஆனால் அந்த சாதாரணமான மருத்துவத்தின் மூலமாக தேவன் நம்மை குணமாக்குகிறார் என்பதை பார்க்கிறோம். அத்திப்பழ அடையினால் எசேக்கியா சுகமாகவில்லை என்பது நமக்கு தெரியும். பின் ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி அத்திப்பழ அடையை பயன்படுத்துகிறார்? அது நமக்கு ஒரு கருவி போல காணப்படுகிறது, அவ்வளவுதான். யாக்கோபு 5:14 கூறப்படுவதும் இதுதான். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவுள்கள் என்று சொல்வதிலும் இந்த கருத்தை தான் நாம் பார்க்க முடியும். ஒரு மனிதனுக்கு 2 எண்ணெய் பூசலாம். ஒன்று சமயம் சார்ந்த காரியங்களுக்காக, மற்றொன்று மருத்துவ காரணத்துக்காக. இந்த வசனத்தை அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். இந்த இடத்திலே யாக்கோபு கூறுகிற எண்ணெய் பூசுதல் மருத்துவ காரணமாக எண்ணெய் பூசுவதை குறிக்கிறது. ஆகவே நாம் நடைமுறையாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். சபை மூப்பர்களை கூப்பிட்டு வந்து ஜெபிக்க வேண்டும் என்கிறார். அதே வேளையிலே மருந்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கூறுவது போல நமக்கு காணப்படுகிறது. ஏசாயா எசேக்கியாவின் காரியத்திலே பிளவையின் மீது அத்திப்பழ அடையை வைத்து தேவ வல்லமையினால் குணமாக்குகிறார். நான் உன் ஆயுளை 15 நீடிக்க பண்ணுவேன், ஆனால் நீ உன் பிளவையின் மீது அத்திப்பழ அடையை வைப்பது நல்லது என்று தேவன் அவனுக்கு கூறுகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கொடிய நோயாக இருந்தாலும் தேவனால் குணப்படுத்த லேசான காரியம். 8 எசேக்கியா ராஜா ஏசாயாவை பார்த்து, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3 நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான். எசேக்கியா தன்னுடைய ஆயுள் தேவனால் நீடிக்கப்பட்டதற்கு அடையாளம் கேட்கிறான். தேவன் அவிதமாக கொடுத்தார். ஆனால் தேவன் எல்லாருக்கும் இவ்விதமாக அடையாளத்தை கொடுக்கவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். அவ்வாறு எதிர்பார்ப்பதும் சரியான ஒன்றல்ல. அதுபோன்று தேவன் எல்லா மனிதருக்கும் ஆயுளை நீட்டி கொடுத்ததாகவும் வேத புத்தகத்திலே கூறவில்லை. ஆதி திருச்சபையில் பார்க்கும்போது யாக்கோபு இரத்த சாட்சியாக மறித்தான். ஆனால் பேதுரு அவ்வாறு ஏரோதினால் கொல்லப்பட தேவன் அனுமதிக்கவில்லை. ஏன் ஒரு மனிதனை இரத்த சாட்சியாக மறிக்க விட்டவர் மற்றவனை அவ்வாறு மறிக்க அனுமதிக்கவில்லை? இவையெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது. ஆனாலும் தேவனுக்கு நாம் என்ன விரும்புகிறோம் என்பதை தெரியப்படுத்த நமக்கு பிள்ளை என்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நாம் தெரியப்படுத்தலாம். ஒரு போதகர் ஒரு வியாதிப்பட்ட பெண்மணியை அடிக்கடி சந்திப்பாராம். அப்போது அந்த பெண்மணி, ஐயா, நீங்கள் நான் சுகமாக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டாம், என்னை கர்த்தர் எடுத்துக் கொள்ளும்படி ஜெபியுங்கள், அது போதும் என்பாளாம். அந்த பெண்மணி அதிகமான வேதனையை அடைந்தபடினாலே அப்படி சொன்னார்கள். சிறிது நாட்களுக்கு பின்பு அந்த பெண்மணி தேவனால் எடுத்துக் கொள்ளப்பட்டாள். இன்றும் அநேகர் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். நாம் தேவனிடத்தில் விரும்பி கேட்கிறதை தேவன் நமக்கு கொடுப்பார். அடுத்தபடியாக 9-11 நாம் பார்க்கும் போது, அதற்கு ஏசாயா, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 முன்னிட்டு போக வேண்டுமா, 10 பின்னிட்டு திரும்ப வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு ஏசேக்கியா, சாயை 10 முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். தேவன் எசேக்கியா என்ற ஒரு தேவ மனிதனுக்காக என்னவெல்லாம் செய்கிறார் பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அன்புடையவர். இதை யாருக்காக செய்தார்? தேவ பிள்ளைகளுக்காக, நாம் மாறுவதற்காக, பாவிகளுக்காக செய்தார். பாவியாயிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் செய்கிற காரியங்கள் எத்தனை எத்தனை. இதற்கு பின்னுள்ள வசனங்களிலே நாம் எசேக்கியாவின் மூடத்தனமான காரியங்களை பார்க்கிறோம். 12 வசனம், அக்காலத்திலே பலாத்தானின் குமாரனாகிய பெரோதாக் பலாத்தான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கேட்டு அவனிடத்திற்கு நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்பினான். இந்த பாபிலோனின் அரசன் சில அரசியல் நோக்கங்களுக்காக யூதா ராஜாவோடு இணைந்து செயல்பட வேண்டும் என்று விரும்பி இவ்விதமாக நிருபங்களையும் வெகுமானத்தையும் அனுப்புகிறான். 13 வசனம், எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலைகளை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை. இங்கே எசேக்கியா மூடத்தனமான காரியத்தை செய்வதை பார்க்கிறோம். அவன் பாபிலோனிலிருந்து வந்த தூதுவர்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு சாலமோன் சேகரித்து வைத்திருந்த செல்வங்களை எல்லாம் காண்பிக்கிறான். ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் காட்டி விடுகிறான். ஆனால் மிக முக்கியமான பொக்கிஷமாகிய தேவ மனிதனாகிய ஏசாயாவை அறிமுகப்படுத்தவில்லை. இவன் எசேக்கியாவுக்கு அசீரிய ராஜாவால் வந்த ஆபத்திலும் வியாதியிலும் ஜெபித்து விடுதலை கொடுத்தவன். ஆனால் அவனை காண்பிக்காமல் மற்ற எல்லாவற்றையும் சுற்றி காட்டுகிறான். பிரியமானவர்களே, இன்றும் அநேகர் இவ்வாறுதான் காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பெறுவார்கள். ஆனால் வெளி உலகத்திலே தாங்கள் தேவனாலேயே இதை பெற்றோம் என்று சாட்சியாக சொல்ல வெட்கப்படுவார்கள். தேவனை அறிக்கையிட விரும்புவதில்லை. அப்படி இல்லாமல் நாம் தேவனை மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாக அறிவிக்க வேண்டும். அவரை எல்லாவற்றுக்கும் முன்பாக வைத்து அவராலேயே எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்ல தயங்கக்கூடாது. 14-15 வசனங்கள், அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவினிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்தும் இடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்திலிருந்து வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். ஏசாயா தீர்க்கதரிசி இதுவரை அவனை தேற்றுகிறவராக காணப்பட்டார். ஆனால் இப்பொழுது அவனை கடிந்து கொள்கிறவராக காணப்படுகிறார். கேள்விகளை கேட்டு கடிந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை தேற்றுகிறவர், நம் மீது அன்பாயிருக்கிறவர். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவர் கோபம் கொள்கிறவராகவும் இருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. நம்முடைய எல்லா செயல்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார் என்று எதிர்பார்க்க கூடாது. அவர் இரக்கமுள்ள தேவன் என்பது உண்மைதான். ஆனால் நாம் அவரை கோபப்படுத்தும் செயலிலே ஈடுபட்டால் அவர் நம்மை கடிந்து கொள்கிறவர். 16-17 வசனங்கள், அப்பொழுது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இந்த பாபிலோனியர்கள் எல்லா செல்வங்களையும் பார்வையிட்டார்கள். எசேக்கியா மிகவும் பெருமையோடு அவர்களுக்கு இவை எல்லாவற்றையும் காண்பித்தான். எனவே பாபிலோனியர் இவற்றை பார்த்து செல்வம் எங்கே குவிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார்கள். இனி தங்களுக்கு தங்கம் தேவைப்படும் போது எங்கே வந்து கிடைக்கும் என்பதை அறிந்து கொண்டார்கள். எசேக்கியாவின் இந்த பெருமையான செயலினால் தேவன் அவனுக்கு செல்வம் எல்லாமே பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று ஏசாயாவின் மூலம் கூறுகின்றார். 18-19 வசனங்கள், நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களிலும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையிலே அரண்மனை வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். பாபிலோனை மிகவும் விரும்பி இந்த தேசத்தின் பிரதிநிதிகளை மகிழ்ச்சியோட வரவேற்ற எசேக்கியாவின் குமாரர்கள் அங்கே அடிமைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற வார்த்தைகள் அவனுக்கு எவ்வாறு இருந்திருக்கும்? எசேக்கியா பாபிலோனுக்கு உதவுவதன் மூலமாக அசீரியாவை கீழே தள்ளலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் அந்த பாபிலோனோ அவர்களுக்கு அழிவை உண்டாக்கப் போகிறதாக இருந்தது. மனிதனுடைய திட்டங்கள் எல்லாமே தேவனுடைய பார்வையிலே ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். மேலும் எசேக்கியா இங்கே பணிவாக தேவனுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிறான். ஆனாலும் அவன் கூறிய பதில் அவ்வளவு திருப்தியான ஒன்றல்ல. தன்னுடைய காலத்தில் சமாதானம் இருந்தால் போதும், தன்னுடைய சந்ததியாரின் காலத்தில் இல்லாமல் போனாலும் பரவாயில்லை என்று கூறுவது ஒரு நல்ல பதில் அல்ல. நாம் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய பின் சந்ததிக்காக வாழ வேண்டும். அவன் தன்னுடைய பாபத்தை மனதார அறிக்கையிட்டது போல அது காணப்படவில்லை. 20-21 வசனத்திலே பாருங்கள், எசேக்கியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும், அவன் ஒரு குளத்தையும் சாலகத்தையும் உண்டாக்கினதினாலே தண்ணீரை நகரத்துக்குள்ளே வரப்பணினதும் யூதாவுடைய ராஜாக்களின் நாடகம புத்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. எசேக்கியா தன் பிதாக்களுடைய நித்திரடைந்த பின் அவன் குமாரனாகிய மனாசே அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா தேவன் நியமித்திருந்த காலத்திலே மரித்திருந்தால் அது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் அவன் ஆயுசு காலம் நீடிக்கப்பட்ட பின்பு 3 மூடத்தனமான காரியங்களை செய்கிறான். அவன் பாபிலோனியருக்கு தன் பொக்கிஷத்தை எல்லாம் பெருமையோடு காண்பித்தது 1வது மூடத்தனம். இது அவனுடைய தேசத்துக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் ஒன்றாக இருந்தது. அடுத்தபடியாக இவனுடைய குமாரன் மனாசே பிறந்தது இந்த காலத்தில் தான். இவன் மிகவும் பொல்லாதவனாக காணப்பட்டான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இறுதியாக 2 நாளாகமும் 32:25 வசனத்திலே எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமை ஆனான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் மூண்டது என்று கூறப்பட்டுள்ளது. அவன் மனமேட்டிமையானான். இவை எல்லாமே இந்த 15 காலத்தில் தான் இடம்பெற்றது. பிரியமானவர்களே, ஆகவே அவன் இதற்கு முன்பே தனக்கு தேவன் நியமித்திருந்த காலத்தில் மரித்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய சித்தமானதை கேட்க வேண்டும், பெற வேண்டும். நம்முடைய கட்டாய ஜபத்தினால் தேவனுக்கு சித்தம் இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமாயிருக்காது. அவ்வாறு கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அது நம்முடைய ஆத்மாவிலே இழைப்பை உண்டாக்கும். 106:15 பாருங்கள், அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கு தருகிறாரா என்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தாழ்த்தி நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும்.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகூப் 2:3.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.